కుమారేశసో గుహస్కంధ సేనాపతే శక్తి బాణే మయూరాధిరూఢా పుళిందత్మజా కంద భక్తార్థిహారిన్ పోదారకారే సదా రక్షమాం త్వం ప్రశాంతేంద్రియే నట్ట సంజ్ఞే విచిష్టే కపోద్గారి వక్త్రే అయోత్కంపి గాత్రే ప్రయాణోన్ముఖే మయ్యనాథే తదానీం ధృతం మే దయాలో భవాగ్రే గుహత్వం. సుబ్రహ్మణ్య భుజంగ స్తోత్రం 19వ శ్లోకం. భుజ ప్రయాత వృత్తత్ర అమంజరుక శ్లోకంగల్ అదల పోన శ్లోకం అంబాళ్ మడియల సుబ్రహ్మణ్య స్వామి ఉకాందండిరుకంబొలుదు పరమేశ్వరన కూపటదాహవం అప్పుడు తావి పరమేశ్వరన్ మడికి వరా పోలియం అప్పుడింద సోమాస్కంద స్వరూపத்தை பார்த்தோம். சோமாஸ்கந்த ஸ்வரூபம் மனுஷியாளுடைய மனசில் இருக்கக்கூடியதான துன்பங்களை நீக்கி அவளுக்கு மனசாந்தியை கொடுக்கக்கூடியதான உயர்ந்ததான ஸ்வரூபம். ஒவ்வொரு சிவன் கோவிலையும் சோமாஸ்கந்த மூர்த்தி இருப்பார். உமான்னு அம்பாள், ச உமா அவையோட கூடி இருக்கிறதுனால சோமஹான்னு பேர் அவருக்கு. சோமம்னு ஒரு யாகத்துக்கும் பேரு, சந்திரனுக்கு பேரு, ஒரு கொடிக்கு பேரு. இப்படி சோம சப்தத்துக்கு பல அர்த்தங்கள் உண்டு. அப்படி இந்த சோமாஸ்கந்தன் அப்படின்னு பரமேஸ்வரனோடையும் அம்பாளோடையும் சேர்ந்து இருக்கக்கூடியதான சுப்பிரமணிய சுவாமியினுடைய ரூபம் அத நம்ம பார்த்தோம். அதற்கு பிறகு இப்பொழுது அந்த பரமேஸ்வரன் சுப்பிரமணிய சுவாமி எங்களை காப்பாத்துன்னு பிரார்த்திக்கிறார். இந்த காப்பாத்துங்கிறது சொல்றதுக்கு முன்னால அவருடைய பெயர்கள்லாம் சொல்றார். அவருடைய விசேஷமான ஒரு கீர்த்தியை சொல்லிக்கொண்டு எங்களை காப்பாத்துங்க. குமாரா ஈசசூனோ குஹா ஸ்கந்த சேனாபதே சக்தி பாணே மயூராதிரூட புரிந்தாத்மஜாகாந்த பக்தார்த்திஹாரின் பிரபோ தாரகாரே. இதுவரைக்கும் பரமேஸ்வரனுடைய சுப்பிரமணிய சுவாமியுடைய பல பெயர்கள். ஒரு வியக்கையை ஒரு பேர் தானே கூப்பிடுவா, இத்தனை பேர் கூப்பிட்டுருக்காளே அப்படின்னு சஹஸ்ரநாமத்தில் நாம சொல்லும்படி ஒவ்வொரு நாமாவும் ஒவ்வொரு மந்திரம் மட்டும் இல்லாமல் அது அவருடைய ஒரு நிலையை காட்டுறது. அதுக்காக நமக்கு சொல்லிருக்காரு, சதாரக்ஷமாம் த்வம், தாங்க என்னை எப்பொழுதும் காப்பாத்துங்கள். அவ்வளவுதான் இங்க ஸ்லோகத்துல பகவான் பிரார்த்திக்க கூடியதான ஸ்வரூபம். ஆனா அந்த பகவான பிரார்த்திக்கிறதுக்கு முன்னால அந்த பகவான் எப்படி இருக்கார், குமாரா குச்சித மாரஹா குமாரஹா, மன்மதனையே தோக்கடிக்க கூடியதான ஒரு அழகு. சாதாரணமா ஒரு வியக்தியை பார்த்ததுமே எக்ஸ்டர்னல் அப்பியரன்ஸ் சாதாரணமா நன்னா இருக்கு, அகோரமா இருக்கக்கூடாது. அதுக்காக விசேஷமாக பரதநாட்டியம் ஆடுற மாதிரி எல்லா அலங்காரங்கள்லாம் பண்ணிருக்கணும்னு சொல்லல. ஆனாலும் பார்க்கறதுக்கு ஒரு சாதாரணமாக தெளிந்த முகத்தோட மனசுல ஒரு சந்தோஷமாக சாதாரண இருக்கணும். ஆனா இவர் எப்படி இருக்கார், உலகத்துக்கே ரொம்ப அழகு. அழகுன்னு சொன்னாலே சுப்பிரமணிய சுவாமியும் கிருஷ்ணனையும் தான் சொல்றது. அதனால குமாரா முதல்ல பார்க்கறதுக்காக, ஒரு வியக்தியை பார்த்த மாத்திரத்தினாலேயே நமக்கு அவருக்கு நமஸ்காரம் பண்ணணும், அவரிடத்துல நாம் உயர்ந்ததான ஒரு நிலையை பெறணும் அப்படிங்கிற ஒரு அபிப்பிராயத்தை கொடுக்கக்கூடியதான ஒரு சுரூபம். ஆகையால் குமாரா, சரி குழந்தைன்னு சொன்னேனால் குழந்தை நமக்கு என்ன பண்ண போறோம், குழந்தைனா நமக்கு அடைய வேண்டியது என்ன, நாம ஏதாவது குழந்தைய கொடுக்கணுமே தவிர குழந்தை நம்மளை எப்படி காப்பாத்தும், இப்படி ஒரு எண்ணம் வருவான். சாதாரணமாக ஒரு குழந்தைன்னு குழந்தைன்னு அது குழந்தை அதுக்கு என்ன தெரியும் அப்படின்னு தானே நினைக்கிற. அப்படி இல்லை, ஈசசூனோ, இது சாதாரண குழந்தை இல்ல. உலகத்துல தாங்கள் பார்த்து சுவைத்து வளை கொண்டு இருக்கக்கூடியதான சாதாரண குழந்தை இல்ல இது. ஈசசூனோ பரமேஸ்வரனுடைய குழந்தை. பரமேஸ்வரன் எஸ் சர்வஜ்ஞ சர்வவிது எஸ் யஜ்ஞமயந்தவா அப்படின்னு சர்வமும் அறிந்தவர், உலகத்தை படைத்தவர். படைத்தவருக்கு உலகம் எப்படி படைக்கணும்னு தெரியும், உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு நுணுக்கமும் தெரியும். வீடை கட்டின வாழ்க்கை எங்கெங்க என்னென்ன இருக்குன்னு தெரியுமோ இல்லையோ, எதை பண்ணிருக்கோம் எப்படி பண்ணிருக்கோம் தெரியுமோ இல்லையோ, குடத்தை செய்தவனுக்கு அந்த குயவனுக்கு இந்த குடமானது எப்படி பண்ணதுன்னு தெரியுமோ இல்லையோ, அதே விதமாக உலகத்தை முழுக்க படைத்ததான அந்த பரமேஸ்வரனுக்கு உலகம் எல்லாம் எப்படிப்பட்டது, எங்க என்ன இருக்கு எல்லாம் அவருக்கு தெரியும். ஆகையால் ஈசசூனோ அவருடைய பிள்ளை. ஆகையால் குழந்தைய பார்க்கறதுக்கு குழந்தையா இருக்க, அழகா இருக்க, பார்த்தா மனசுக்கு நிம்மதி. எவ்வளவு மனசு கஷ்டமா இருந்தாலும் சின்ன குழந்தைய பார்த்ததுமே மனசுக்கு ஒரு சந்தோஷம். அந்த குழந்தைக்கு நம்ம மாதிரி மனசானது இன்னும் விருத்தி ஆகல, அந்த மனசுல விருப்பு வெறுப்பு உண்டாகல, அதனால்தான் அந்த குழந்தை சிரிச்சுன்னு இருக்கு. அந்த சிரிப்பு பாருங்க, நிஜமான ஒரு சிரிப்பு, சாந்தமான ஒரு சிரிப்பு, ஒரு சந்தோஷமான ஒரு சிரிப்பு. பெரியவாள்லாம் சிரிச்சா ஏன்னா அல்லது உள்ளூர் வருதா இல்ல வெளியில வெறுமன சிரிக்கிறாளான்னு தெரியாது நமக்கு. இல்ல சிரிப்பா உள்ள வயத்தரிசலோட சிரிப்பா, லோகத்துல நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதுதான் ரொம்ப லோகத்துல மனுஷன் அவ பார்க்கும் பொழுதே இன்னொருத்தனுக்கு ஏன் இவன் இப்படி இருக்கா, இவன் முன்னுக்கு வந்துட்டானேங்கிற எண்ணத்துலதான் இருந்துட்டு இருக்கா. இங்க கிளாக்கு பரவாயில்ல பத்தி சொல்லல, தெரியல இன்னைக்கு வேதாந்தத்துக்கு பரவாயில்லக்கு இந்த மனசாந்தி ஆயிருக்கு, அதனாலதான் இங்க வந்திருக்கா. சாதாரணமா உலகத்துல தாங்க பாத்துக்கிட்டால் இப்படி காணப்படும். நமக்கு முதல்ல ஏமாந்து போயிடும், ரொம்ப நல்லவாழ்னு நினைச்சிட்டு இருப்போம். ஆனா கொஞ்ச நாள் ஆன உள்ளூரும் குறைஞ்சு பார்த்தாதான் ஓஹோ இவாளுக்கு இப்படி இருக்கா அப்படி இருக்கணும். அப்படி அவைகள்லாம் பொறாமை இல்லாமல் மனுஷன் எப்பொழுதும் சந்தோஷமா இருக்கணும் என கூடியதான சிரிப்போட அழகா இருக்க கூடியதான குழந்தை. குழந்தை நினைச்சுட்டு அவருக்கு ஞானம் இல்லையோ அறிவில்லையோ சக்தி இல்லையோ நினைக்காதீங்க. ஈசசூனோ பரமேஸ்வருடைய பிள்ளையா இருக்கார், குமாரேசூனோ அதுமில்ல அவர் எங்க இருக்கார். யோவே தனஹிதம் குஹாயாம் பரமே வியோமன், அந்த பரமேஸ்வரன் நம்ம குஹையில இருக்கார், அதனாலதான் அவருக்கு குஹான்னு பேர். புத்தி குகையில இருக்கார். ஒவ்வொரு மனுஷனும் அவன் வாழ்க்கையில முன்னேறுவதற்கு முக்கியமா வேண்டியதான பதார்த்தம் புத்தின்னு பேரு. புத்தி நாசா அணசதிங்கிறார் பகவத்கீதையில. புத்தி இருக்கிற வரைக்கும் தான், புத்தி வேலை செய்யற வரைக்கும் தான் மனுஷன். அந்த புத்தியானது நல்லா வேலை செய்யணுமேனால் அந்த புத்தியில ஈஸ்வரானுகிரகம் வேணும். அதனால குஹா உங்க இதய குகையிலும் இருக்கார், எல்லோருடைய இதயங்களிலும் இருக்கார். இவர் தான் அவர் தான் அவருக்கு வேற்றத்தாழ்வுகள் இல்லாமல் எல்லோரிடத்துல இதயத்திலையும் இருந்துட்டு இருக்கார். அவர் தான் எல்லோருக்கும் ஜீவனத்தை கொடுத்துட்டு இருக்கார். கண்ணு பார்க்கவோ காது கேட்கவோ மூக்கு முகரவோ எல்லா செயலும் பண்ணணுமேனால் உள்ள அவர் இருக்கணும். அவர் இருந்து கொண்டு ஆட்டி பண்ணிட்டு இருக்காரு எல்லா வியக்திகளையும். ஆகையால் ஈஸ்வருடைய பிள்ளைன்னு சொல்றது ஒண்ணு, ஆனா அதோட தன்னிடத்திலேயே ஒரு சக்தி இருக்கு. ஆனே உலகத்தை முழுக்க ஆட்டி படைக்க கூடியதான சக்தியோட இருக்கார். உலகத்துல ஒவ்வொரு மனுஷனுக்கு வேண்டியதான நான்கு புருஷார்த்தங்களையும் கொடுக்க கூடியதான வல்லமை உள்ளவரா இருக்க. தர்மம், அர்த்தம், காமம், மோட்சம், அறம், பொருள், இன்பம், வீடு, அத்தனையும் கொடுக்க கூடியதான ஒரு சக்தி இருக்கிறவா இருக்கார். ஆகையால் அவர் குஹன் பான்னு சொன்னதுக்கு காரணம் இது. நழுவினாலும் பரமேஸ்வரிடத்திலிருந்து வந்தாலும் உலகத்தில் இருக்கிற மனுஷியாளுக்கெல்லாம் நிச்சயமாக அவளுடைய நிலையிலிருந்து மேல ஏறும்படி பண்றவர். லோகத்தில் இருக்கக்கூடியதான சகல பதார்த்தங்களும் எல்லோரும் தன் நிலையிட்டு நழுவாமலும் பார்த்து கொண்டிருக்கிற ஆகிய ஸ்கந்தா இதுவரைக்கும் ஆச்சு. அவர் சேனாபதே, சேனாபதி தேவதைகளுடைய சைன்யத்துக்கு ஜெயத்தை வாங்கித்தவர். அதுக்கு முன்னால தேவதைகள்லாம் நடுங்கி போயிருந்தார். யாரார? சூரபத்மன், தாரகாசுரன், இப்படிப்பட்டதான அரக்கர்கள். ஒரு நாள் ரெண்டு நாள் இல்ல, பல்லாயிரம் வருஷங்கள் தேவதைகளை துன்புறுத்தினான். அவளுக்கு எங்கேயுமே வாழ முடியாத அளவுக்கு பண்ணிவிட்டா. நீங்க சுவலோகத்துல வேண்டாம், வேற எங்கேயாவது போயிடுங்கன்னு சொன்னா பூலோகத்துல போய் எங்கேயா வாழ்வா. எந்த ஊர்ல போனாலும் அவளுக்கு துன்பத்தை கொடுத்துங்கிற விவகாரத்திலேயே வச்சுட்டு இருந்த. தேவதைகள்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டா வாழ்க்கையில வேற வழி இல்ல, எங்களால் தாங்க முடியலேன்னு மகாவிஷ்ணு கேட்கும் பொழுது மகாவிஷ்ணு என்ன சொன்னார், பரமேஸ்வருடைய ஒரு அனுகிரகம், அவருடைய சக்தி தான் வந்து உங்களை காப்பாற்ற முடியும்னு சொல்லுது. அப்பொழுது பரமேஸ்வர்கிட்ட போறார். அப்ப பரமேஸ்வரன் அவர் என்ன பண்ணினார், சுப்பிரமணிய சுவாமி உற்பத்தி ஆகட்டும் அவர் பார்த்துப்பார் அப்படின்னு சேனாபதியா வரணும்னு சொல்ற. அப்படி பரமேஸ்வருடைய பிள்ளையாக பிறந்து சேனாபதியாய் தேவ சைன்யங்களுக்கு ஜெயத்தை வாங்கி கொடுத்தவர். அதாவது சேனாபதே சாதாரணமாக சொல்லும் பொழுது தேவசேனாபதே, தேவசேனையினுடைய ஆட்டக்காரர்னு சொல்றது உண்டு. சேனாபதேன்னு பேரு சொல்லும்போது பேரு கொஞ்சம் நீளமா இருந்தா அதுல கொஞ்சம் குறைச்சு சொல்றது வழக்கம். சாதாரணமா சத்யபாமான்னு பேர் வச்சப்பா சத்யான்னு கூப்பிடுவா, இல்லைன்னா பாவம் கூப்பிடுவா. இப்படியும் சொல்லலாம், அப்படியும் சொல்லலாம். லோகத்துல ரெண்டு பேரு, தேவதத்தன்னு பேரு, தத்தம்னு சொல்லுவா. தத் அப்படின்னு நான் தெரியாத பேர் வச்சப்பா. இது காரணம் என்ன, பேரு பெருசா இருந்தா ஒரு பகுதி, அதே போல தேவசேனான்னு இருக்கும் பொழுது சேனான்னு கூப்பிடுறது. சேனாபதே, சேனாபதேங்கிறதுக்கு ரெண்டு அர்த்தம். தேவசேனங்களுக்கு தேவ சைன்யங்களுக்கு அதிபதியா இருந்தவர், கமாண்டர் இன் சீஃப் ஆஃப் போர்சஸாக இருந்தவர். இவருடைய ஒரு ஆட்சி காலத்துல, அவர் சேனாபதி இருக்கிற காலத்துல தான் தேவதைகள்ல ஜெயத்தை அடைந்தாள். இவர் தான் அங்க இருக்கக்கூடியதான சூரபத்மனையும் தாரகனையும் இம்சை பண்ணி அவளை ஜெயித்து தேவதைகள் மறுபடியும் ஸ்வர்க்கத்தை வரும்படி பண்ணினவர். ஆகையால் சேனாபதி ரைட், வெறும் போஸ்ட் மட்டுமல்ல, ஜெயிச்சு காட்டினார். அதே சேனாபதே தேவ சேனாபதே சக்தி பாணே, சேனாபதின்னு சொல்றேள், அதுல என்ன விசேஷம், சக்தி பாணே சக்திதான இருந்துட்டு இருக்க. அம்பாளத்திலிருந்து சக்தி வாங்கிட்டார், அதுக்கு முன்னாள் சக்தி ஆயுதமே இல்ல. சக்தி ஆயுதம் புதுசு புதுசாக தயார் பண்ணி கொடுத்தால் முதல் முதல்ல சுப்பிரமணியம். வேற எத்தனையோ ஆயுதங்கள் வேதங்கள்ல சொல்லியிருக்கு, இந்த சக்திங்கிறது சுப்பிரமணிய சுவாமிக்கு தான் சொல்லிருக்கு. நியாயமா அம்பாளுக்கு சொல்லணும், ஏன்னா அம்பாள்னா தயார் பண்ணி இந்த சக்திய தயார் பண்ணி சுப்பிரமணிய சுவாமி கொடுத்துட்டாளா, நீ வச்சுக்கோன்ட்டு. ஏன்னா அந்த மாயைய ஜெயிக்க முடியல. அந்த சூரபத்மன் ஒரு இடத்துல இருந்து பானத்தை போட்டு வேற இன்னொரு இடத்துக்கு ஓடி போயிட்டே இருக்கான். அவன் எங்க இருக்கானே தெரியல சுப்பிரமணிய சுவாமிக்கு. இவர் பாட்டுக்கு திருச்செந்தூருக்கு முன்னால உட்காந்துட்டு பானம் போட்டு இருக்காரு, ஒரு பானமும் அவருக்கு தொடவே இல்லை. எப்படி இருக்கும் பாருங்க, இனிமேல் நம்மளால ஒன்னும் பண்ண முடியாதுங்கிற அபிப்பிராயத்துல அம்பாள் வந்து சரணாகதீனார்த்த பரித்ராணாயணே சர்வத்யா தேஹரே தேவி நாராயணி நமோஸ்துதே அப்படின்னு அம்பாள் போய் பிரார்த்தனை பண்ணும் பொழுது அம்பாள் தன்னுடைய சக்திய கொடுத்தாளாம். இந்த சக்திய கொண்டு வந்து அத போட்ட அந்த சூரபத்மனுடைய மாயையெல்லாம் உடஞ்சு போயிடுது. மாயினால மறைஞ்சு யுத்தம் பண்ணினா இனிமேல் எங்க போனாலும் கண்ணுக்கு தெரிய ஆரம்பிச்சு விட்டார். கண்ணுக்கு தெரிய ஆரம்பிச்சதுமே ஆனந்தமாக அங்கே வாரத்தை போட்டா சீக்கிரமாக சூரபத்மனை ஜெயித்தார். ஜெயித்து விட்டு அங்கிருந்து வரா ஜெயிச்சாச்சுன்னு பரமேஸ்வரத்துமே நமஸ்காரம் பண்ணினா நான் ஜெயிச்சாச்சுன்னு சொல்லணும்னு வந்தார். பரமேஸ்வரனுக்கு நைவேத்தியம் ஆயிடுச்சு, அவருடைய நைவேத்தியம் மிச்ச பாகம் சண்டீஸ்வரனுக்கு தான். இப்ப நம்ம அப்பா கிட்ட போனோம்னா குழந்தை சாப்பிடல நினைச்சுட்டு அந்த ஆகாரத்தை நம்ம கொடுத்துருவார். நம்ம சாப்பிட்டோம்னா சண்டீஸ்வரனுக்கு பட்னியா இருக்கணும். அதனால என்ன பண்றதுன்னு நேரம் அம்மா கிட்ட போயிட்டாராம். அம்மா கிட்ட போய் சொல்ற, சொல்லிட்டு அப்பா கிட்ட நீங்க சொல்லிடுங்கிற, எப்படி இருக்கு பத்தில ஜெயிச்சவே. இப்ப பரீட்சையில ஃபெயிலானா இப்படி சொல்வா, குழந்தைகள் இப்ப வரும். ஆனா பழைய கால ஜெயிச்ச பிறகே இப்படி சொல்ல வேண்டியதான்னு நிர்பந்தம் வந்தது சொன்னார் என்றும், அதற்குதான் அம்மா என்ன பண்ணினா அந்த சக்தி ஆயுதம் நீயே வச்சுக்கோ, ஏன்னா இதனாலதான் நான் ஜெயிச்ச, அது உனக்கிட்டே இருக்கட்டும் அப்படின்னு சொன்னதாகும். அந்த சக்தி ஆயுதம் இனிமேல ராட்சசால் இல்ல, தாரகாசன் மாதிரியும் சூரபத்மன் மாதிரியும் மறுபடியும் ராட்சசா பிறக்கப்படுறதில்லை. ஆனால் அந்த சக்தியை நான் ஏன் வச்சிருக்கேன், உலகத்துல பக்தாள் இருக்காளோ அவளுக்கு என்னென்ன தொந்தரவு வருதோ அத்தனை பிரதிபந்தகமும் நீக்கணும். அந்த சக்தி ஆயுதத்தை மனசால நினைச்சால் வேல்னு சொன்னாலே போறோம், மனுஷியாளுடைய மேல இருக்கக்கூடியதான துன்பங்கள்லாம் அன்றுவிடும் எனக்கூடியதான எண்ணத்துல அதை தானே கையில வச்சுட்டு இருக்காராம். ஆகையால் சுப்பிரமணிய சுவாமிக்கு சக்தி தரஹான்னு பேர். சக்தி தரஹான்னு ரொம்ப உயர்ந்ததான ஒரு நாம, சரவண பவஹாங்கிற ஒரு நாம ரொம்ப உயர்ந்தது. வேதாந்தங்கள்ல எதை சொல்லும் பொழுதும் ஜெகத் ஜென்மஸ்தி காரணத்துவம் சொல்லிட்டே இருப்பா, ஆயிரம் தடவை விட்டாச்சு மறுபடியும் அதை சொல்லிட்டே இருக்க. என்ன சில பதங்கள்லாம் அது நமக்கு எப்பொழுதுமே நன்மையை கொடுக்கும். அதே போல இந்த சக்தி தராங்கிற ஒரு நாம வந்து ரொம்ப வசத்தின ஒரு நாம, சரவணபவாங்கிற நாம மாதிரி ஒரு நாம. ஆகையால் சக்தி பாணே மயூராதிரூடா, அதோட இல்ல மயூரா அந்த மயில் மேல, மயிலுங்கிறது ஓம்காரத்துக்கு பிரதீகம். அந்த ஓங்காரம் அதுக்கு ஒரு அடையாளம் மயிலுங்கிறது. அந்த ஓங்காரம் எப்படி இருக்கு, மயில் எப்படி இருக்கு, சாதாரணமாக மயில் சாதாரணமா இருக்கும், ஆனா அந்த மழை வரும் பொழுது இருக்குமே ஆனால், அந்த மேகமூட்டம் இருக்குமே ஆனால், தன்னுடைய தோகையை விரித்து காக்கும், அது நாட்டியம் ஆடும். அது என்ன சொல்றது, அந்த ஓங்கார ரூபமா இருக்கக்கூடியதான பரமாத்மா, ஓங்காரத்துல அதிஷ்டிதமாக இருக்கக்கூடியதான பரமாவானவர், அவரை அடையணும் என்ற உங்க மனசுல எண்ணம் தோடித்தேயானால், சுப்பிரமணிய சுவாமியை பார்க்கணும் அப்படின்னு எண்ணம் தோணுமேயானால், அந்த ஓங்காரமானது தன்னுடைய வியாகத்துவத்தை காட்டுமா. ஓங்காரமானது வெறும் எழுத்துன்னு நினைக்காதுங்க. ஏதத்வைத தட்சரம் கார்கி சூர்யா சந்த மதவ் விசிறவ் திட்டதா அப்படின்னு, சூரியனோ சந்திரனோ வாயுவோ நட்சத்திரங்களோ மின்னல்களோ அத்தனையும் ஆகாசத்துல இருக்கு. அது எங்க இருக்குன்னு தெரியாது, மின்னல் எங்கே வரப்போறது, இடி எப்ப வரப்போறது, ஏன்னா யாருக்கும் தெரியாது. ஆனா எங்க இருக்கு, சூக்ஷ்ம ரூபமாக ஆகாசத்துல இருக்க, சூட்ச ரூபமா இருக்கிற ஆகாசமானது அந்தந்த தருணம் வரும்பொழுது எப்படி வருதோ அதே போல இந்த ஓங்காரத்துல எல்லாமும் சேர்ந்து இருக்கு, ரகசியமாக இருக்கு. அத நீங்க சுப்பிரமணிய சுவாமிய தியானம் பண்ணும் பொழுது அவரை போற்றும் பொழுது அந்த அத்தனையும் தன் இடத்துல இருக்கக்கூடியதான ரகசியார்த்தங்கள் எல்லாம் உங்களுக்கு தெரியும்படி பற்றதாம். நாம என்ன நினைச்சிட்டு இருக்கோம், ஓங்காரத்தை புரிந்து கொண்டு ஓங்காரத்தை அறிந்து ஓங்காரத்தை உபாரம் பண்ணி பரமாத்மாவை அடையணும்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா பரமாத்மாவை தாங்கள் உபாசனம் பண்ண தொடங்கிய நிலையானால் ஓங்காரத்தினுடைய அர்த்தம் நமக்கு தெரியும். ஓங்காரமானது அகார உகார மகார பிந்து ரூபமாக இருக்கு. ஓம்னு சொல்லும் பொழுதே அது ஒரு எழுத்துன்னு நம்ம நினைக்கிறோம். ஓங்காரமானது அக்ஷரம்னு சில பேர் நினைக்கிறார், அது இல்லாம சில பேர் அத பதம்னு நினைக்கிறார், சில பேர் வாக்கியம்னு நினைக்கிறார். ஓம் ஏதத் அக்ஷரம் இதகம் சர்வம் உபவியாக்கியானம் அப்படின்னு சாந்தோக்கியோபனிஷத் ஆரம்பிக்கிறது. ஓமிதே பிரம்மா அப்படின்னு பிரம்மாவை சொல்றதுக்கிற பதம்னு சொல்றது தைத்தேரிய உபனிஷத்து. அதுபோல ஓம்ங்கிறது வாக்கியமாகவும் சொல்றது, பதமாகவும் வாக்கியமாகவும் அக்ஷரமாகவும் இருக்கக்கூடியதான இந்த ஓங்காரத்தின் விசேஷம் என்ன, அது உலகம் முழுக்க வியாபிக்கிறது. நீங்க உலகத்துல முழிச்சுட்டு இருக்கும் பொழுது உங்களுக்கு விஸ்வம்னு பேரு வச்சா, எதற்காக விஸ்வம்னு பேரு வச்சிருக்கா, உலகத்துல விஸ்வத்துல இருக்கேள் விஸ்வம்னு பேரு வச்சா. பகல்ல இருந்த கூட நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், கண்ணால பாக்குறோம், காலால கேக்குறோம், எல்லா செயலும் பண்ணிட்டு இருக்கோம். எது பண்ணல, நீங்க உலகத்தோட உங்களுக்கு இன்டராக்ஷன் என்னன்னு வரதோ எல்லாமும் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம சரீரத்தில் இருக்கக்கூடியதான ஐந்து புலன்கள் என்ன, ஐந்து இயல் புலன்கள் என்ன, ஐந்து பிராணங்கள் என்ன, இத்தனையும் தான் வேலை செய்கிறது. மனசு வேலை செய்கிறது, புத்தி வேலை செய்கிறது, பல பலமான விஷயங்கள்ல வேலை செஞ்சுட்டு இருக்கோம். உலகத்தோட இன்டராக்ஷன் இருந்தே இருக்கு, பார்க்கறது கேட்கறது முகர்றது நடக்கிறது போறது வர்றது சுவைக்கிறது சாப்பிடுறது மனசுல எண்றது இத்தனையும் நடக்கிறது, இதுதான் விஸ்வம்னு பேரு. இது ஒரு அம்சம். அதற்கு தூங்கும் பொழுது என்ன பண்ணிருக்கோம், நம்ம சரீரத்தில் இருக்கக்கூடியதான தைஜசம், சரீரத்தில் இருக்கக்கூடியதான ஒரு ஒரு உஷ்ணம், அந்த உஷ்ணத்தினால மனசானது என்ன பண்ணிட்டு தான் தானாகவே பொருளாகவே மாறுறது. ஒரு பொருளும் சொப்னத்துல இல்ல, ஆனா அந்த பொருளாகவே மனசு மாதிரிவே பாக்கிறது. ஏட்டா எதிரட்டா புரட்டா அப்படின்னு சுருத்தி சொல்றது. மனசானது பொருளாக மாறி சொப்னத்தில் இருக்கிற பொருள்களாக மாறி அது தானே அந்த பொருளை பார்த்து பார்க்கிறது. நாமும் நினைக்கிறது உண்டோ இல்லையோ, நான் சின்ன வயசுல இப்படி இருக்கணும்னு நினைச்சோம். அப்ப நினைக்க போன போல உங்களை பத்தி தான் நினைக்கிறேன், நீங்க தான் நினைக்கிறேன். அதே மாதிரி மனசானது ஸ்வப்னத்தை என்னென்னமோ பாக்கிறது சொல்லப்படும். இத ரொம்ப பார்க்கும் ஏன்னா டெம்பரேச்சர் ஜாஸ்தி ஆயிடுது. அப்ப இந்த மனசானது ஸ்வப்னத்தை நிறுத்தி விடுறது, நிறுத்தி விட்டு தானா தூக்கத்துக்கு போற. அந்த தூக்கத்துக்கு போகும்பொழுது உங்களுக்கு பிராஜ்ஞன்னு பேர். என்ன பிராஜ்ஞன்னு பேர் வச்சிருக்க, நாளை காலமில் திருப்பி எல்லாத்தையும் அறியலாம். அறியக்கூடியதான திறமையுடன் உள்ளவன் பிராஜ்ஞன். எப்படி ஜாக்கிரத்துல விஸ்வனாகவும் ஸ்வப்னத்துல தைஜசனாகவும் சுசுப்தியில பிராஜ்ஞனாகவும் இருந்து கொண்டு இந்த மூன்று நிலைகளுக்கும் அப்பாற்பட்டதாக அசையாததான ஒரு இருக்கள். எந்த நான் தூங்கினேனோ அந்த நான் தான் முழித்துக் கொண்டிருக்கேன், எந்த நான் இப்பொழுது முழித்துக் கொண்டேனோ அந்த நான் தான் ஸ்வப்னத்தை கண்டேன்னு நீங்களே சொல்றேன். அப்ப இந்த மூணுலையும் இருக்கக்கூடியதான ஸ்வரூபம் ஒண்ணு இருக்கு இல்லையா, அந்த ஸ்வரூபம். இப்படி ஓங்காரம் என்னாச்சு, மனுஷனுடைய வாழ்க்கையில் அவன் பரந்தண்ணில இருந்து கடைசி வரைக்கும் மூன்று நிலைகளை மாறி மாறி வச்சிருக்கான். போன வருஷம் முழிச்சுண்டவன் நான் தான், இந்த வருஷம் முழிச்சுண்டவன் நான் தான், போன வருஷம் தூங்கினவன் நான் தான், இப்பவும் நாங்க. தினங்களோ மாசங்களோ பட்சங்களோ அப்தங்களோ வருஷங்களோ நான் மாறினாலும் நான் மாறவே இல்லை. 65 வருஷத்துக்கு முன்னால நம்ம முதல் பிறந்தக்கிறதுனால இருக்கிற போட்டோ எடுத்தா நான் தான் திரும்பி பாக்குறேன். கல்யாண போட்டோ பாக்குறேனோ இல்லையா, வெறுமன போட்டோ பாக்குறத விட்டு வீடியோல வேற பாக்குறான். நான் அப்படி என்ன எப்படி அசைஞ்சோ, என்னென்ன பண்ணினோம், எப்படி சிரிச்சோம், அன்னைக்கு பல்லு இருந்தது இன்னைக்கு பல்லு இல்ல, எப்படி பார்த்துட்டு இருக்கோம். ஏ அந்த மனுஷனுக்கு அதையே பார்க்கணும்னு ஒரு எண்ணம் வருது இல்லையா. அப்ப உலகம் முழுக்க நம் வாழ்நாள் முழுக்க எப்படி இருந்தோம்னு ஒரு எண்ணம் வருது. இனிமேல எப்படி இருக்க போறோம், எப்படி இருக்கணும் எனக்கூடியதானவைகள்லாம் இருக்கு இல்லையா. அப்படி இவனுடைய வாழ்க்கையில இவன் எப்படி எத்தனை விதமாக பல பல விதமாக பார்க்கிறானோ அத்தனையும் அந்த ஓங்காரமானது காட்டுறதாம். ஆகையால் தான் ஓங்காரத்தை பிரதீகமா இருக்கிறதுக்குதான் அந்த மயிலானது தோகையை விரித்து எல்லாமாக பார்க்கிறது, சர்வமும் பார்க்கிறது, தனக்குள்ள இருக்கக்கூடியதான சகல பதார்த்தங்களையும் காண்பிக்கிறது. அதனால மயூராதிரூடா, நம் வாழ்க்கையில பிறந்த கடைசி வரைக்கும் நமக்கு என்னென்ன வேணுமோ எல்லாவற்றையும் காட்டி கொடுத்ததான திவ்யமான ஒரு ஸ்வரூபம். அந்த ஓங்கார பிரதீகமா இருக்கக்கூடியதான ஸ்வரூபம் மயூராதிரூடா புளிந்தாத்மஜா காந்த பக்தார்த்தே ஹாரின்னு முன்னால சேனாபதி சொல்லும் பொழுதே தேவசேனையை பத்தி சொல்லிட்டார். அடுத்ததா என்ன, புளிந்தாத்மஜா காந்தா வள்ளியினுடைய ஆத்துக்காரர். நம்ம இச்சா சக்தி, ஞானசக்தி, கிரியாசக்தின்னு சொல்லுவோம். அதே போல நமக்கு இச்சா சக்தி நினைச்சதான காரியங்கள்லாம் ஆகணும். அத சொல்ற புளிந்தாத்மஜா காந்தா சுப்பிரமணிய சுவாமி ஒருவர் தான் எல்லோருக்கும் அனுகிரகம் பண்றதுக்காக சித்தமா இருக்கிறவர். வள்ளி குரத்தி மகளா இருந்த போதிலும் அவளையும் அனுகம் பண்ணினார். அனுகிரகம் பண்றது வல்ல தன்னிடத்திலேயே சேர்த்துண்டார் அந்த அம்மாவை. அப்படி புளிந்தாத்மஜா காந்த பக்தார் திஹாரின்னு அவருக்கு என்ன பக்தா, பக்தாளுடைய கவலையை முதல்ல நீக்கிவிடும். பக்தாள்லாம் சந்தோஷமா இருக்கணும். அவர் எப்படி ஆனந்தமாக மயிமேல பட்டும் படாமலும் இருந்துட்டு இருக்காளோ அதே போலயே நம்ம வாழ்க்கையில நாமும் வீட்டுல பட்டும் படாம இருக்கணும். வீட்டுலதான் இருக்கோம், சன்னியாசம் வாங்கிட்டு போகணும்னு சொல்லல. நம்ம சாஸ்திரங்கள் எல்லாருமே சன்னியாசம் வாங்கணும்னு சொல்லவே இல்லை. யாருக்கு வைராக்கியம் அவன் எதஹரேவ விரஜே ததஹரேவ பிரவரஜே, நிஜமாக உங்களுக்கு வைராக்கியம் வந்துருச்சுன்னா அப்புறம் சன்னியாசம் வாங்கிங்க. ஆனா கிரகஸ்தாசிரமத்தில் இருக்கிறதே தேவன், இங்கேயே எல்லாவற்றையும் அடையலாம். சதுர்நாம் ஆசிரமானாந்து கிரகஸ்தோ யோனி ருச்சதே, நாலு ஆசிரமத்தில் இருக்கிறவா எல்லோருக்கும் காப்பாற்றக்கூடியதான கிரகஸ்தாசிரமம். ஆகையால் சன்னியாசம் வாங்கணும் அப்படின்னு சொல்லல, வைராக்கியம் வந்தா வாங்கிக்கோ அதை பத்தி இல்ல. ஆனா இவர் என்ன சொல்றார், பக்தார் திஹாரின்னு எல்லோருடைய துன்பத்தையும் முதல்ல போக்கி விடுவாராம். அவ வீட்டுக்குள்ள இருந்த போதிலும் வீட்டில் இருக்கக்கூடியதான எல்லோருக்கும் ஒரு அட்டாச்மெண்ட் இல்லாம வாழ்ந்துக்கணும். அப்படி உயர்ந்ததான ஒரு சொரூபத்தை கொடுத்து அவ மனத்தில் இருக்கக்கூடியதான எல்லா விதமான துன்பங்களையும் நீக்கி அவளுக்கு க்ஷேமத்தை கொடுக்கணும் எனக்கூடியதான அபிப்பிராயத்தில் பக்தார்த்திஹாரின்னு பிரபோ இத்தனைக்கு மேல பிரகர்ஷேண பவதி. அவருக்கு பிரபுன்னு பேர் வச்சிருக்கோம். என்ன இல்லாமும் எல்லோருக்கும் யாருக்கு எது வேணுமோ அந்த விதமாக அவளுக்கு பக்கத்துல இருந்து சகாயம் பண்றார். பெரிய ராஜாவை போய் பார்க்கணும்னு நீங்க பயப்படுவேன், இன்னாரு போய் பாருங்க, இன்னொருத்தர பார்த்து ஒரு சகாயம் கேட்கணும்னு மனசுல ஒரு சங்கோச்சம் அல்லவா மனுஷனுக்கு. மனுஷனுடைய மனசுல ஒரு அகங்காரம்னு ஒண்ணு இருக்கு. அந்த அகங்காரத்தினால இன்னொருத்தர போய் ஒரு ஹெல்ப் கேட்கணும்னு நினைச்சா மனசுல ரொம்ப சங்கோச்சம். சில பேர் கேட்கற அது இருக்கட்டும். ஆனாலும் எந்த ஒரு பொருளாக நம்ம இன்னொருத்தர போய் கேட்கறதுன்னு ஒரு கஷ்டம் தான். ஆனா இப்படி அப்படி பண்ணலையே அவர், உங்களுக்கு என்ன வேணும் தானே வந்து கேட்டு ஹெல்ப் பண்றாராம். தான் ஒரு சுப்பிரமணிய சுவாமி ஒரு தெய்வமா இருந்து பண்ணினோமே, ஆனால் அப்ப என்ன ஆகும்னா அந்த தெய்வமா இருக்கிறதுனால நம்மள நடுங்கி அணங்கி வர்றதுக்காக ரொம்ப சிரமப்பட போற, நாமே அவட்டு போவோம், அவளுக்கு என்னென்ன வேணுமோ எல்லாவற்றையும் நாம் பண்ணுவோம் அப்படின்னு நம்ம கிட்ட வந்து நமக்கு எப்படி இருந்தால் நம்ம சேர முடியுமோ அவர்கிட்ட போ பழகலாமோ அதுக்கு தக்கவாறு பாக்குறாராம் அப்பிரபோ. அதுக்கு எல்லாத்துக்குமே இல்ல தாரக்காரே, தாரகன் எனக்கூடியதான ஒரு அரக்கனை கொன்னவரே, தாரகனுக்கு சத்ருவா இருந்தவரே, இந்த தாரகாசுரன் பத்மாசுரன் இவாள் ரொம்ப சிரமப்படுத்தினவா அவளை கொன்னவரே அப்படின்னு ஒண்ணுமே இடமே இல்லாம பண்ணியிருந்தான் ஒரு மகாத்மாவே அப்படின்னு சதாரக்ஷமாம்துவம், இப்படிப்பட்டதான தாங்கள் என்ன எப்பொழுதுமே காப்பாற்றணும். இப்ப பகவானுடைய விபூதிகள் எல்லாம் எத்தனை விபூதிகள் சேர்ந்து ஒரு ஸ்லோகத்தை சொன்னார் பாருங்க. அப்படி குமாரேசூனோ குஹஸ்கந்த சேனாபதே சக்தி பாயே மயூராதிரூடா புளிந்தாத்மஜாகந்த பக்தார்த்திஹாரின்னு பிரபோ தரகாரே சதாரக்ஷமாம் துவம். பிரசாந்தேந்திரியே நட்ட சங்கே விஜேஷ்டே கபோத்காரி பக்ரே வயோத்கம்பி காத்ரே பிரயாணோன்முகே மயி அநாதே ததானீம் திருதம் மே தயாலோ பவாக்ரே குஹத்வம். இது நம்ம அப்பப்பொழுது நினைச்சு கொண்டிருக்க வேண்டியதான ஒரு ஸ்லோகம். மனுஷன் வாழறான், வாழும்பொழுது அவன் என்ன நினைச்சிட்டு இருக்கான், தான் சாஸ்வதம்னு நினைச்சிட்டு இருக்கான், எப்போ இப்படியே இருப்போம் அப்படின்னு நினைக்கிறான். ஆனா அப்படி இருக்க முடியறதா இல்ல தெரியல. எல்லோருக்குமே கழத்தனம் வந்தா கஷ்டமா தான் இருக்கு. ஒரு காலத்துல அப்படி, இப்ப 30 வயசுனாலே கஷ்டமா இருக்கு. மாடிப்படி கிட்ட ஏறதுனா முட்டுக்கால் வலிக்கிறதுங்கிறான். எங்க பார்த்தாலும் முதுகெலும்பு வளைஞ்சிருக்கு சார், ஒரு டிஸ்க் தனியா வந்துருதுங்கிறான். ரொம்ப பேர் சொல்றான் என்னன்னு தெரியல. 30-40 வயசுலயே இப்படியா, சாதாரணமா பழையனால இதை ரொம்ப வெயிட்ட தூக்கப்படாது, வெயிட்ட தூக்கிறதாது இப்படியா ரெஸ்ட் எடுத்துங்க சரியா போயிடும் சொல்றவா டாக்டர். இப்ப என்னடா இருந்தார் 4 லட்சம் 5 லட்சம் என்ன டிஸ்க ஆபரேட் பண்ணுங்க பயம் என்ன இருக்கு? அபகாரம் என்ன? எல்லோருக்கும் ஒரு பயம் வருது, எது கழுத்தினால நம்ம எப்படி ஆகுமோ, நம்மளால நம்ம செயல்களே பண்ணிக்கொள்ள முடியுமோ முடியாதோ. இதுக்காக இப்ப ஒண்ணும் இல்லாம தனியா ஒரு பிரான்ச்சா வரும், ஜெரியாட்ரிக்ஸ், வயசானவளை கவனித்துக் கொள்வதற்காக ஒரு சாஸ்திரமா. இது அவளுக்கு அவளுடைய ப்ராப்ளம் தனிங்கிற, பசிதாக எல்லாருக்கும் ஒண்ணுதானே அப்படி இல்ல, அவளுடைய மனப்போக்கே தனியா, என்ன யாரும் கவனிக்கிறவா இல்ல, என்ன பேசினா என்ன தொந்தரவுப்படுத்துறாங்கிறான், பேசாத போனா என்ன கவனிக்கலங்கிறான். இந்த வயசான பேரு பாருங்க, உங்களுக்கு வயசா இல்லையான்னு கேட்காதீங்க, எல்லாருக்குதான் வயசா இருக்கு. ஜெனரலா சொல்றேன், வயசான வாழ்க்கைய ஒரு மனப்பான்மையாவது வேற விதமா மாறுறது அப்படிங்கிற ப்ராப்ளம் ஜெரியாட்ரிக்ஸ் இப்ப தனியா வந்திருக்கு. அது பத்தி 2 புத்தகங்கள் கொண்டு வந்து கொடுத்தா எனக்கு, நீங்க படிக்கணும், வேதாந்த வாழ்க்கை போறாரு அப்படி இதுதான் வாசிக்கணும் அப்படிங்கிறான். அப்படிங்கிற அபிப்பிராயம். இது என்ன விவகாரம்? அந்த கண்டா பயப்படுறானோ இல்லையோ, வயசாயிடுமோ நமக்கு, அதான் போறது. ஆனா இப்பவே பயப்படுவனே. அதற்கு மேல ஒரு பயமானது மரண பயம். இந்த மரண பயம் எதற்காக வந்ததுன்னு கொஞ்சம் யோஜனை பண்ணும். ரொம்ப பேர் இதை பத்தி யோஜனை பண்ணவே பயப்படுறான். இதுக்குன்னு 4-5 புத்தகம் வந்திருக்கு, அபவுட் டெத், அட் தி டைம் ஆஃப் டெத், ஆஃப்டர் டெத், இப்படி ஒரு புத்தகம் ஒவ்வொருத்தரும் 1000 பக்கம் எழுதியிருக்கா. என்ன சுவாமி என்ன அது இருக்கு, ஏன் பயப்படணும்? பயத்து அதுல என்ன பயம் இருக்கு? எல்லோருக்கும் வரத்தானே, உங்களுக்கு மட்டும் தனியா வருதா? இல்ல, எல்லோருக்கும் வருது. அதுல பயந்தத்தினால என்ன ஆக போறது? இல்ல, பயத்துக்கு காரணம் ஒண்ணு இருக்கு. என்ன பயத்துக்கு காரணம்? அறியாமை, அஞ்ஞானம். மரண சமயத்துல என்ன ஆறுதுன்னு நமக்கு தெரியல, அது ஒண்ணு. மரணானந்தரம் நம்ம என்ன ஆக போறோம்னு தெரியல, இது ரெண்டாம் பயம். மரணம் ஆன பிறகு மறுபடியும் பிறப்பமா பிறக்க மாட்டோமாங்கிற விவகாரம் நமக்கு தெரியல. அந்த சந்தர்ப்பத்தில் நமக்கு யாரும் ஹெல்ப் பண்ண முடியாதுங்கிற ஒரு நிலை இருக்கிற பயம். மரண பயம் என்னதுன்னு நமக்கு பார்க்கணும், மரண வேதனைன்னு என்னன்னு தெரியணும். இதை சொல்றதுக்காகத்தான் இந்த ஸ்லோகம். மரணம்னா என்னது பார்ப்போம். ஒரு மனுஷன் இந்த ஸ்தூல சரீரத்திலிருந்து சூட்ச்ம சரீரத்தை கிளம்புறது பார்த்தீங்களா, அதுக்குதான் மரணம்னு பேர். நமக்கு இந்த பூதம் இருக்கு, இந்த பூத உடலுக்குள்ள ஒரு சின்ன உடல் இருக்கான், அதுக்கு லிங்க சரீரம் பேரா, அது இதயத்துல இருக்குன்னு சொல்ற. அது முழுச்சுட்டப்ப உங்க கண்ணு கிட்ட இருக்கு, அதனாலதான் நீங்க எப்பவும் யாரோட பேசும்பொழுது அவ கண்ணை பார்த்து பேசுறேன். ஒருத்தரோட பேசும்பொழுது எங்க பாக்குறேன்? அவளுடைய கண்ணை பார்த்து பேசுறேன். அதனால என்ன, அந்த ஜீவனானவன் முழிச்சுட்டுக்கும் பொழுது கண்கள்ல இருக்க, நீங்க தூங்கும் பொழுது இதயத்துல போய் தூங்குற. அந்த ஜீவன் இடத்துல என்னென்ன இருக்குன்னு, 5 ஜீவபுரங்கள், 5 செயல்புறங்கள், 5 பிராணங்கள், மனசு, புத்தி, சித்தம், அகங்காரம், இந்த 19 உருப்படிகள் சேர்ந்தது லிங்க சரீரம். கண்ணு இங்கத்தானே இருக்கு பொழுது கண்ணும் காது இங்கே இருக்கேன்னு கேட்கப்படாது. கண்ணுல பார்க்கும் திறமை, காதுல கேட்கும் திறமை, மூக்குல முகரும் திறமை, அவைதான் புலன்னு பேரு. இவைகள்லாம் தூப்பொழுது மனசு விஞ்ஞானேன விஞ்ஞானம் ஆதாயா, இந்த புலன்களுடைய சாமர்த்தியத்தை தான் இழுத்துக்கொண்டு இதயத்துக்கு போறது. ஆகையால் தூக்கத்துல நீங்க எதையும் பார்க்கல, எதையும் கேட்கல, உங்க புலன்கள் ஒன்னும் வேலை செய்யல. என்ன, 2 மணி நேரம் கரண்ட் போயிடுச்சுன்னா எதையும் வேலை செய்யாதோ இல்லையோ, வீட்டுல ஃபேனோ டிவியோ பிரிட்ஜோ ஒன்னும் வேலை செய்யட்டுமே சார், கரண்ட் இல்லைன்னா எதையும் எப்படி வேலை செய்யாதோ, அதே விதமா நீங்க தூங்க போயிட்டாலையானால் இழுத்துக்குள்ள போனதுனால உங்க இந்திரியங்கள் எதுவும் வேலை செய்யாது, டோட்டலா எதையும் வேலை செய்யும். இவைகள்லாம் உள்ள போறத இந்த உள்ள மறுபடியும் திரும்பி வந்துடும். எப்படி திரும்பி வந்த, யாரும் எங்கெங்க தூங்கினாலோ அவாவா அந்த சரீரத்துல வரும். கோவா, கீழோவாரம், கோவா, தம்சோவா, மசகோவா, சாந்தோக்கியம் சொல்றது, எந்தெந்த சரீரத்துக்குள்ள பூந்துண்டு தூங்கினாலோ மறுபடியும் அந்த சரீரத்துக்குள்ளயே வெளியில வருது. இது இப்ப நமக்கு மரண சந்தர்ப்பத்துல என்ன ஆறுது? நாம இருந்துட்டே இருக்கோம், சரீரத்துல வியாதி வந்திருக்கு, கிளம்புறதுக்கு பிராரப்த கர்மா முடிச்சு. அப்ப என்ன ஆறுதா, புலன்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வேலை செய்யறத நிறுத்திட்டு உள்ள போக ஆரம்பிக்கிறது, மனசோட ஒன்னாகிறது. வாங்கி சம்பத்தியதே, புலன்கள் எல்லாம் மனசோட ஒன்னாகிறது. அப்ப என்ன பண்ற, யாராவது கிட்ட வந்து என்ன தெரியறதோ என்ன தெரியறதோன்னு கேக்குறாரு. ஜானாசிமாம் ஜானாசிமாம், வேதம் எவ்வளவு கிளியரா சொல்றது பாருங்க, என்ன தெரியறதா அப்படின்னு கேக்குறாரா, தலை மட்டும் ஆட்டுறாராம். அப்ப என்ன அர்த்தம், புலன்கள் கருத்துக்க ரெடியா இருக்கு. இன்னும் கொஞ்ச நேரம் ஆச்சு, சத்தம் பண்ணினாலும் கண்ணு திறக்க மாட்டேங்கிறார், மனசு உள்ள இருக்கு. ஆனா அவர் காதுக்கு ரியாக்ட் பண்ண தெரியல. அப்ப நீங்க பேசினீங்கன்னா அவருக்கு நல்லா கேட்கும், ஞாபகம் வச்சுக்கும். ஆனா விவகாரம் என்னடா பண்ண சொல்ல தெரியல, நீங்க என்ன பேசினாலும் அப்படியே இருக்கு. அப்ப மனசும் வேலை செய்யல. இன்னும் கொஞ்ச நேரம் ஆச்சு, ஒண்ணுமே தெரியல. இப்ப என்ன சொன்னார், மூச்சு காத்து மட்டும் உள்ளையும் வழியிலையும் போயிட்டு இருக்கு. வாங் மனசு பத்தியதே மனப்பிராணே, மூச்சு காத்து மட்டும் போயிட்டு இருக்க, அதுக்கப்புறம் பஞ்சு வச்சு பாக்க மூக்கு கிட்ட வேலை செய்யறது, தொட்டு பாக்குறா ஒட்டு பிராண தேஜசி. அதற்கும் பிறகு தேஜ பரஸ்யாம் தேவதாயாம், இந்த தேஜஸும் இதயத்துக்குள்ள உண்ணா போயிடுது. இன்னும் இருக்காரு, இருந்துட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் என்ன ஆறுது, நம்ம சரீரத்துல இதயத்துல இருந்து பிராரத கர்மா முடிஞ்சதுனால இங்க இருந்து கலம்ப சித்தமாறுது. அங்க கலம்ப சித்தமாகும் பொழுது நம்ம இதயத்துல இருக்கக்கூடியதான 101 நாடிகள் சதஞ்ச ஏகாச ஹிருதய நாட்ய தாசாம் ஸ்ருதைகா, அந்த 101 நாடிகள்ல ஏதோ ஒரு நாடிய சூஸ் பண்றது. நீங்க எங்க போகணுமா தீர்மானமாச்சு, எந்த ஜென்மம் உங்களுக்கு அடுத்த பிரிவதோ அதுவும் தீர்மானமாயிடுது. அப்ப பகவான் காமிக்கிறாராம், அடுத்த ஜென்மாவில நீங்க இன்னமா இருக்கீள் அப்படி, ஒரு பன்னியாகவோ ஒரு குரங்காகவோ இல்ல தேவனாகவோ எட்டனாகவோ நமக்கு தெரியாது. நான் இத்தனை நாள் புண்ணியம் பண்ணினேனே, எனக்கு எப்படி இந்த ஜென்மம் ஏன் கொடுத்தேன்னு கேட்கறதுக்கு அங்க இல்ல அப்பீலுக்கு ஒன்னும் போக முடியும். இந்த அப்பீல் இப்பெல்லாம் இந்தூர்ல தான், சுப்ரீம் கோர்ட் சொன்னாலும் நம்ம கேட்கறது இல்லைங்கிற நிலை எல்லாம் இங்கேதான், அங்கே கிடையாது. அங்க அப்பீல் கிடையாது, பரமேஸ்வரன் இங்க பார்க்க முடியாது. சரி, என்ன அடுத்த ஜென்ம பிறவியாயிதா, அது மட்டும் ஞாபகம் இருக்கு, அது மறக்காது. ஏன்னா மனசு வந்து இப்ப வேலை செய்யறது நின்று போயிடுத்து, அப்படியே அந்த போட்டோ அப்படியே உங்ககிட்ட இருக்க. இந்த அறிவோடத்தான் இவன் இங்க இருந்து கிளம்புறான். அந்த இதயத்துல இருக்கிற 101 நாடிகள் ஓட்டையில ஒரு ஓட்டை திறக்கிறது. அந்த ஓட்டை திறங்கும் பொழுது பின்னால குத்தின மாதிரி ஒரு வலி, அதான் மரண வேதனான். மரண வேதனை ஒருவன் அனுபவிக்கிறான் சார்ங்களாம், படுக்கையிலே படுத்து. இதெல்லாம் மரண வேதனை இல்ல, இதெல்லாம் பிராரத வேதனை, பிராரத கர்மா. மரண வேதனை ஒரே ஒரு செகண்ட் தான், அந்த ஒரு செகண்ட்ல அது பிச்சுண்டு வெளியில வருது. கண்ணு வழியாகவோ காது வழியாகவோ மூக்க வழியாகவோ பிராணம் போயிடும். ஆகையால் மரண சந்தர்ப்பத்துல யாருக்கும் கவலை கிடையாது. மற்றதான் இவன் இப்ப அனுபவிக்க வேண்டியதுதான் பிராரத கர்மாவுடைய வேதனை தான். என்ன ஆச்சு, தூக்கத்துல இது வரைக்கும் ஆச்சு. வந்ததுமே வெளியில இருக்கக்கூடியதான சூரியனங்களை புடிச்சுண்டு அது கொஞ்சம் கொஞ்சமா ஒரு வருஷ காலம் வெளியில போறது. இப்ப புலன்கள்லாம் வேலை செய்யாத சமயத்துல மனசுல ஒன்னாகும் காலத்துல நமக்கு என்ன ஆறுதுன்னு, நமக்கு இருக்கக்கூடியதான அறிவு குறையிறது. இத கண்டுதான் பயப்படுறான். நம்ம ரொம்ப கஷ்டப்பட்ட அறிவை சேத்தம் பாருங்க, எல்லாம் போயிடுமோங்கிற கவலை. அவ்வளவு பிரசாந்தேந்திரிய புலன்கள் எல்லாம் சாந்தமான நிலையில் நஷ்டசம்யே. நம்ம யாரோட ரொம்ப உறவு வச்சுட்டு இருக்கோமோ அவள்லாம் நமக்கு அவளோட பேச முடியாததான ஒரு சந்தர்ப்பம், மறந்து போயிடும். நம்ம யார வச்சுட்டு இருக்கோமோ யாரோட பழகிட்டுமோ அவள் மறந்து போயிடுதுன்னா என்ன அர்த்தம், நம்ம எப்படி இருப்போம், எல்லாமே டார்க் ஆயிடுமே. அப்படி பழைய நாள்லாம் ஒரு ஊர்ல இருந்து ஒரு ஊர்ல போக மாட்டான், ஏன்னா அந்த ஊர் பாட்டை நமக்கு தெரியாதுன்ட்டு. இப்ப எல்லாம் பெண் குழந்தைகள்லாம் 15 வயசு 20 வயசு ஆகல, அமெரிக்கா போறது நமக்கு பயமா இருக்கு. இதுக்கு பாட்டு தெரியுமோ தெரியாதோ, அங்க காசு இந்த காசு செல்லாதே, எங்கேயாவது இங்கேயே அண்ணா நகர்ல போய் மாட்டின்றேன்னு ஆட்டோல ஞானிக்கான பாப்பான்னு ஜென்மான்னு தெரியும், சுத்தின்றே இருக்கான் விவகாரம். மீட்டர் ஏறிண்டே இருக்கு, நமக்கு அட்ரஸ் தெரியல. அந்த ஊர்ல பாஷையும் தெரியாது, என்ன கஷ்டப்படுவோம். இங்க இருந்து பொண்ணையும் பையனையும் அனுப்பிச்சுட்டு அவ கஷ்டப்படுறா பாருங்க, அவ ஜம்முன்னு போயிட்டு வரா, அங்கிருந்து டெலிபோன் வேற பண்றான் போய் சேர்ந்தேன். அது நல்லதான் இருக்க, ஆனா இங்கிறவருக்கு பயம் என்ன, நம்மளை பத்தி இன்னொருத்தருக்கு தெரியாதோ, அவளுடைய விவகாரம் நம்மளுக்கு தெரியாதோ அப்படின்னு ஒரு கவலை. இதான் மரண பயங்கள். பிரசாந்தேந்திரியே நஷ்டசம்யே, நஷ்டசம்யா, நம்மளுடைய அறிவானது நம்மளை விட்டு போயிடுமோ, போயிடுதுன்னு அப்புறம் நம்ம என்ன பண்றது அப்படிங்கிறது. பேச முடியல மனசால, நம்மளுடைய விஷயத்தை இன்னொருத்தருக்கு கம்யூனிகேட் பண்ண முடியல, அப்ப என்ன ஆகும் அப்படிங்கறத கவலைப்படுறாள். பிரசாந்தேந்திரியே நக்தசம்யே விசேஷ்டே, அது என்ன இருக்கு, சேஷ்டை பண்ணுவான், கை ஆட்டி காமிப்போம், சம்யம் பண்ணுவான், இது வேணும் அது வேணும் அப்படின்னு சம்யம் பண்ணுவான். இந்த சம்யங்கள்லாம் யூனிவர்சல், சாப்பாடு கொடுங்கோ அப்படின்னு கேட்டாதான் தமிழ் வேணும் வேணும், வெறும் கையால் எப்படின்னு காமிக்கிறதுக்கு அது எந்த ஊர்லயும் ஒண்ணுதான். அதனாலதான் நஷ்ட சம்யானபுரம் விசேஷ்டேன்னர். காட்டவும் முடியாது சந்தருக்கு, மரண சந்தருக்கு கையும் காலும் வேலை செய்யல, அப்ப காட்டவும் முடியாது. நமக்கு ஏதாவது வேணும்னு எப்படி அறியறது, அந்த ஸ்டேஜ சொல்ற பாருங்க. அந்த சுப்பிரமணிய புஜங்க அனுபவிக்கும் பொழுது ஒவ்வொருத்தருடைய கஷ்டத்தை அறிந்து ஆச்சாரியா சொல்றார், பிரசாந்தேந்திரியே நஷ்டசம்யே விசேஷ்டே, கையும் காலம் நாட்ட முடியல, சரி ஊச்ச காத்து வாங்கிட்டு இருக்க, கபோத்காரி வத்ரே பயோத்கம்பி காத்ரே, கப உத்காரி வஸ்திரே, வாக்குல ஒரு வார்த்தையும் பேசறதுக்கு முடியல. ஏன், கபம் கட்டிட்டு, நம்ம சரீரத்துல கபம்னு ஒண்ணு, அது என்னது, சளி, அந்த மார்ல வந்து கட்டிக்கிறது, மார்ல வந்து சாலிட்டா ஆயிடுத்து. ஆனால் நீங்க மூச்சு காது உள்ளையும் வெளியிலையும் விட முடியல, பேச முடியல, வந்து ஒவ்வொரு கணத்திலையும் அத அடக்கிறது, நெஞ்சிய அடக்கிறது, அதனால ஒண்ணும் பண்ண முடியல. அதனால கபோத்காரி வக்ரே, ஒரு சொல்லும் வெளியில வரல, நம்ம பேசணும்னு நினைக்கிறோம் வரல, எவ்வளவோ முயற்சி பண்றோம் வரல, கபோத்காரி வக்ரே, சரி அதுதான் பண்ண முடியல. சரீரத்தினால ஏதாவது பண்ணுவோமே, இல்ல பயோத்கம் பிகாத்ரே, இந்த சரீரம் இருக்கு பார்த்தீங்களா, பயத்தினால ஆட தொடங்கிருக்கு, எழுந்து நின்னா உடம்பு முழுக்க ஆடித்தனும் எப்படி இருக்கும், கொஞ்சம் யோஜனை பண்ணி பாருங்க. வயசானவா எழுந்து நின்னா அந்த கால முட்டி இருக்கு பாத்தீங்களா, அது அசையறதான் ஆடுறதான், அதுக்காகத்தான் கையில ஒரு தடிக்கம்பு கொடுக்கற, நம்ம தடிக்கம்பு என்ன தர அடிக்கிறதுக்கு நினைக்கிறோம், அவ இருக்கு தடிக்கம்பு கால் ஆடாம இருக்கணும், முட்டி ஆட ஆரம்பிச்சது, ஆட ஆரம்பிச்சா டக்குன்னு விழுந்துருவோம்னு பயம். அதே மாதிரி உடம்பு முழுக்க ஆடுறது, உடம்புக்கும் ஆடுறா போல அவளுக்கு ஒரு சென்சேஷன், இது ஆடுறதோ இல்லையோ ஆடுறா மாதிரி நினைக்கிற பயோத்கம்பி காத்திரே. இதுக்குள்ள இந்த மனசை என்ன பண்ணிட்டு, தீர்மானம் பண்ணித்தான், இனிமேல இந்த சரீரம் உனக்கு தகாது, இதுல என்ன பிரயோஜனம் இல்ல, நம்ம இங்க இருந்து போக வேண்டியதுதான், என்ன இருக்க முடியலையே, இருக்கணும்னு ஆசையா இருக்கும், மாத்துக்காரி குழந்தைகள் பேசி இவளுடைய இருக்கணும், இதை விட்டு போகப்படாத, நம்ம வீடு நம்ம பொருள் நம்ம சந்தர்ப்பம் இவைகள்லாம் வாங்கிடும் அப்படின்னு நம்ம நினைச்சுட்டு இதை விட்டு போறதுக்கு மனுஷனுக்கு ரொம்ப கஷ்டமாத்தான் இருக்கு. ஆனா என்னாட்டு உங்களால இருக்க முடியல, கிளம்பி போகணும், பிரயாணோன்முகே, பிரயாணத்துக்கு ரெடி ஆயிடுது, இவ்வளவு நாளா காப்பாத்தின இந்த சரீரம், வேலை வேலைக்கு அதுக்கு இட்லியாகவும் தோசையாகவும் என்னென்ன கொடுத்ததை காப்பாத்தினதான இந்த சரீரம், இனிமேல இதுல நம்ம இருக்க முடியாதுங்கிற ஒரு நிலை வந்திருக்க, அத பிரயாண உண்மகே ரெடி டு மூவ் அப்படி ஆன பிறகும் என்ன மயி அனதே, என்ன ஹெல்ப் பண்றதுக்கு ஒத்தரும் இல்ல, ஒருவராலும் என்ன காப்பாத்த முடியாது, என்ன பண்ணலாம், டாக்டர்கிட்ட அழைச்சிட்டு போலாம், இல்ல டாக்டர் வீட்டுக்கு அழைச்சிடலாம், அவர் மட்டும் என்ன பண்ணார், ஒரு ஊசி போடுவார், எதுக்குன்னு ஏதோ ஒண்ணு போட்டுதானே ஆகணும், மருந்த கொடுக்கிறார், மருந்து வாயில விட்டா உள்ள போக மாட்டேங்கிறது, என்ன அது விழுங்க தெரியல, டாக்டர் ஊசியில குத்துறார், இல்லன்னா ஒரு லிக்விட கூட வெளியில போயிட்டு டிராப் டிராப்பா உள்ள போகும்படி பண்ற, இப்படிதான் பண்ண முடியும், வேற என்னுடைய வலிய போக்குறதுக்கோ என்னுடைய பயத்தை போக்குறதுக்கோ வேற யாரும் இல்லையே, என்ன காப்பாத்துறதுங்க எனக்கு தைரியம் சொல்ற ஆள் இல்லையே, மை அநாதே நாதன் இல்ல, என்ன பார்த்ததுக்கும் என்னுடைய வலிய வாங்கிக் கொள்வதற்கும் என் மனசுக்கு நிம்மதியை கொடுக்கறதுக்கும் ஆள் இல்லாததான தருணத்தில், அதான் மரண பயம். இப்ப கேட்டல மரண பயம்னா என்னதுங்கிற, இதான் நம்ம எதுக்கும் உபயோகப்படாமல் ஆயிட்டோமேங்கிற ஒரு மனசுல நினைப்பு இருக்கே, அதான் மையனாதே. அப்பொழுது சதானீம் அந்த சந்தர்ப்பத்துல வந்துருக்கோம், இப்ப வரையிலோ இல்லையோ அதை பத்தி இல்ல, சதானீம் அப்ப வந்துருங்க, எப்படி சீக்கிரமா வரும், அப்ப எங்கேயும் முக்கியமான காரியக்கிரமம் இருக்கிறத வந்து வரேன், சரி பாருங்க இருங்கோ சொல்லி செல்போன் பேசாரு, ஒரு மணி நேரம் பேசுறது சார், அது வரைக்கும் நிக்கவும் வேண்டியதா இருக்கு, உட்காரவும் முடியாது, ஒன் மினிட் அப்படிங்கிறான், ஒன் மினிட்னு பேச ஆரம்பிச்சுட்டான், பேசிட்டே இருக்கான், எப்ப நிக்கிறதுன்னு அந்த பக்கத்துல பேசுறவன் நிறுத்தல, இவன் செல்போன்ல காசு ஆயிடுது, சார்ஜ் ஆயிடுச்சு, அப்பதான் பாட்டு பேசிட்டே இருக்கான், நாமளும் நின்றுட்டே இருக்கோம், நம்ம போறதுங்க என்ன கண்ணால பாத்துட்டு இருக்காரு, அந்த பக்கம் ரூம்ல போயிருந்தா ஆத்துக்கு வெளியில போயிடலாம், மனுஷன் பாத்துட்டே இருக்காரு, நடந்துட்டே இருக்காரு, இன்னொருத்தரோட பேசுற, எவ்வளவு கொடுமை தெரியுமோ, பழைய நாள்ல இது போல வந்து அடிச்சுட்டு வந்துருவான். ஒருத்தரோட பேசும்பொழுது இல்லவா, ஒருத்தருக்கு மரியாதை குறைவு இல்லவா, அப்படியா பேசுறது? நம்மள இருக்கோம் சொல்லிவிட்டு மணிக்கணக்கா பேசினா எப்படி? அப்படி எல்லாம் டிலே பண்ணாதீங்க, துருதம் சீக்கிரமா வந்துடும். நான் நினைச்ச மாத்திரம் அந்த மரண சந்தர்ப்பத்துல வந்துடணும். நீங்க துருதம் மே தயாளோ, தயையே மூர்த்தியாக கொண்டவரே, சந்தர்ப்பம் நான் இப்படி கவலைப்பட்டு இருக்கேன், என்னுடைய புலன்கள் வேலை செய்யல, என்னுடைய அறிவானது நின்று போயிடுத்து, சரீரத்துல சேட்டை பண்ண முடியல, வாக்குல இருந்து ஒரு வார்த்தை பேசணும் பேசணும்னு நினைக்கிற காலத்துல கப நெஞ்ச அடக்கிறது, உடம்பு முழுக்க ஆடுறது, உட்கார முடியல, படுத்துக்க முடியல, என்ன ஆகும் தெரியல, உடம்பு முழுக்க ஆடுற மாதிரி இருக்க சித்தம் ஆயிட்டேன், இனிமேல இந்த சரீரத்துல இருந்த பிரயோஜனம் இல்லைன்னு. பிரயாணோன்முகே மயி அநாதே, அநாதனா இருக்கிற என்னிடத்துல கதானியம் திருத்தம்மே தயாளோ, ஹே தயாளோ சீக்கிரமா என்ன காப்பாத்துங்கோ, பவ அக்ரே குஹத்வம், பவ அக்ரே எனக்கு முன்னால இருந்தோம் அவ்வளவுதான், நான் எதையும் கேட்கல, நீங்க இதை பண்ணுங்க அதை பண்ணுங்கன்னு கேட்கல, அந்த தருணத்துல உங்களை நான் பாக்கணும், எனக்கு முன்னால நில்லுங்க அவ்வளவுதான், பவ அக்ரே ஏ குஹத்வம், நீங்க குஹனோ இல்லையா, குகாரோ அந்தகாரத்தியாதன், அந்தகாரத்தை போக்கக்கூடிய, அந்தகாரத்தை அழிக்கக்கூடியவர், என்னுடைய அஞ்ஞானத்தை அழித்து எனக்கு நல்ல ஞானத்தை கொடுத்து என்னை ஆட்கொள்ளக்கூடியதான வியக்தி தங்கள், என் குகையிலேயே இருக்கிறவர், எங்கெந்தோ கைலாசத்தையோ வைகுண்டத்திலிருந்து வர வேண்டாம், என்னுடைய இத குகையிலிருந்து என் கண்ணுக்கு முன்னால வந்திருந்தோம், உங்களை பார்த்தா நிம்மதியா போவேன். ஆயே அர்த்த பிராசாந்தேந்திரியே நட்டசம் கே விஜேட்டே கபோத்காரி பக்ரே பயோஸ்கம்பி காத்ரே பிரயாணோன்முகே மயி அநாதே ததா நீம் திருதத்வம் பஜயாடோ பவாக்ரே குஹத்வம். இது ஒண்ணு, இது சாதாரணமா நடக்கக்கூடியதான விவகாரத்தை சொன்னார். இதுல இன்னொரு விசேஷம் ஒண்ணு இருக்கு, மரண சந்தர்ப்பத்துல எல்லோருக்குமே நமக்கு அடுத்த கவி இனது வரும்னு காமிப்பார் அப்படின்னு சொன்னேன். இது ஒண்ணு. ரெண்டாவது, பகவான் நமக்கு என்ன பண்ணார், நல்லது வரும்பொழுதும் கெட்டது வருதும் முன்னால் நமக்கு காமிச்சு தான் கொடுக்கிறார். எதையும் நல்லதா இருந்தாலும் சரி கெட்டதா இருந்தாலும் நமக்கு முன்னால வார்னிங் தெரியறது, அதை நம்ம கவனிக்கல, நமக்கு தெரியல என்ன பண்றது. மனுஷனுக்கு எல்லோருக்கும் இது உண்டு. அதே போலயே மரண சந்தர்ப்பத்துல நமக்கு எப்ப மரணம் வரும்ங்கறதே முன்னால காமிக்கிறார். என்னமா காமிக்கிறார் கொஞ்சம் யோசனை பண்ணி பார்ப்போம். முதல்ல கண்ணாடியில பார்க்க பொழுது நம்ம தலை தெரியலாம், இப்படி யாரா பார்த்தாலும் வச்சுங்களேன் பயந்த காலம் பிடிச்சிருவோம். அது எப்ப நேர், ரெண்டு நிமிஷத்துக்கு முன்னால, ரெண்டு நிமிஷத்துக்கு முன்னால பிராணம் போறதுக்கு ரெண்டு நிமிஷத்துக்கு முன்னால கண்ணாடியில பார்த்தா தலை தெரியாது. அதுக்காக கண்ணாடியை பார்த்துட்டு இருக்க முடியுமா? ஆனா சொல்றது நிச்சயமா தெரியாது. ஒண்ணு, அதோடைய சூரியனை பார்க்கும் பொழுது 3 மாசத்துக்கு முன்னால சூரியனுக்குள்ள ஓட்டம் இருக்கால தெரியுமா, இது வந்தா 90 நாளுக்கு பிறகு உங்களுக்கு மரணம் அப்படின்னு தெரியறோம். இதுக்காகத்தான் ஒவ்வொருவரும் சந்தியாவந்தனம் மாத்தியானிக்கம் பண்ணும் பொழுது அந்த சூரியனை பார்க்கணும்னு சொல்லும். அதுக்காக ஒரு முத்திரை வச்சு அந்த முத்திரையினால சூரியனை பார்க்கணும் அப்படின்னு சொல்லும். கிராமாந்தரத்த பெண்மணிகளுக்கு கூட பார்த்து வணங்கிவிட்டு தான் எல்லாம் பண்ணுவா. எதுக்கு இந்த சூரியனை பார்த்து நமஸ்காரம் பண்ணணும், சூரிய நமஸ்காரம்னு சொன்னதுக்கு காரணம் இது, இது பாடியில எக்ஸசைஸ் தான் இருந்தது, அதுவும் உண்டு. முக்கியமான விவகாரம் என்ன, இது நமக்கு தெரியணுங்கிறதுக்காக. அதே போலயே நிறைய விஷயங்கள் வேதங்கள்ல சொல்லியிருக்கு, அதெல்லாம் இல்லன்னு சொல்ல வேண்டாம் கிளாஸ்ல, ஏன்னா பயம் தான். ஏன்னா என்ன சொல்லியிருக்காருன்னா, நல்லதோ கெட்டதோ எது வரதா இருந்தாலும் மனுஷனுக்கு முன்கூட்டி தெரிவிக்கிறது. அதே போலயே மரணம் வர சந்தர்ப்பத்துல பிராத கர்மா முடிகிற சந்தர்ப்பம், பிராத கர்மா முடிஞ்சாத்தானே மரணம் வர்றத, முடிகிற சந்தர்ப்பத்துல நமக்கு இன்னதுங்கிறது மேல காண்பிப்பாராம். எப்படி, சின்ன குழந்தைகள்லாம் ஒரு 1 மாசம் 2 மாசம் குழந்தை இருக்கும், தூங்குறப்ப சிரிக்கும், சிரிச்சு அம்மா என்ன சொல்ல தெரியுமா, அவங்க அம்மா சொப்னத்துல வராளும், இந்த அம்மாவுக்கு தெரியுமா, இந்த அம்மாவுக்கு சொப்னத்தை கண்ட தெரியாது, அந்த குழந்தைக்கு குழந்தைக்கு அம்மாவுக்கு சொப்னத்துல வந்து அந்த குழந்தை சிரிக்கிறது பாரு அப்படின்னு. அதே போலயே குழந்தை அழுதா என்ன, சொப்னத்தை ஏதோ வந்து இருக்கு அப்படின்பா, அது இல்ல, நம்ம சொப்னமோ நம்ம மற்ற பதார்த்தங்கள் எல்லாமே பாவியில என்ன வருதோ அது சூச்சிக்கிறது. இது எப்படி பிரதான சொப்னம் வந்தா என்னங்கிறது சூத்திர பாஷ்யத்துல தீர்மானமா சொல்லியிருக்க. இப்ப என்ன விவகாரம் வச்ச, மரண சந்தர்ப்பத்துல உங்களுக்கு அடுத்த பிறவி என்னங்கிறது காமிப்பார். எல்லோருக்கும் அதுக்குதான் அந்திய விஜயானம்னு பேர், மரண சந்தர்ப்பத்துல அடுத்த பிறவி நமக்கு என்னது அப்படின்னு காமிக்கிற. இது காமிக்கிற காலத்துல ஒருவேளை ரொம்ப கொடூரமான பெரிய பாபங்கள்லாம் நம்ம பண்ணியிருந்தோம்னு வச்சுங்களேன், இந்த பாபத்தினுடைய விளைவு முதல்ல அனுபவிக்கிறோம். புண்ணியம் கம்மியா இருந்து பாபம் அதிகமா இருக்குமேயானால் முதல்ல புண்ணியத்தை அனுபவிச்சுட்டு அப்புறம் பாபத்தை அனுபவிக்கிறோம். ஆனா பாபம் அதிகமா இருந்து புண்ணியம், புண்ணியம் அதிகமா இருந்து பாபம் குறைச்சலா இருந்ததுன்னா அந்த பாபத்தை முடிச்சு விடுவான். அப்ப முதல்ல முடிக்கிற வாழ்க்கை என்ன ஆகும்னா மரண சந்தர்ப்பத்துல கவலை வரும். யம தர்மராஜா வந்து உங்களுக்கு என்னென்ன துன்பம் இருக்கு சினிமால காமிக்கிறார் ஒரு க்ஷணத்துல. அப்ப எப்படி காமிப்பார், யம லோகத்துல இந்தந்த வேதனைகள் உண்டு, பழுக்க காய்ச்சல் இரும்ப கட்டிக்கணும், அதுல வாடையில போட்டு போல உங்களை துவைப்பா அப்படின்லாம் காட்டுற. ஒருத்தர் சொன்னார், ரொம்ப பேர் கட்டிட்டு இருக்காளோ இல்லையோ, நான் கட்டிண்டா ஹிதமா இருக்கான் அப்படி எல்லாம் ஒண்ணும் கிடையாது விவகாரம் முழுக்க. ஆனா விவகாரம் என்ன செய்றார், இது காமிக்கிறாரா, இந்த மரண சந்தர்ப்பத்துல ஒரு மனுஷனுக்கு பயம் வருது. இதுக்க அடுத்ததாக உங்களுக்கு இவைகள்லாம் துன்பம் இருக்குன்னு சொன்னா பயமா இருக்கா? ஆனால் இந்த பயம் வந்தவா பயப்படப்படாது. என்ன, எப்ப இந்த துன்பம் எல்லாம் வருதோ இனிமேல வர்றது நல்லதுன்னு அர்த்தம். எது முதல்ல வரும், துன்பங்கள் முதல்ல வந்தா ரொம்ப குறைச்சல், அதுக்கப்புறம் நிறைய சுகம் இருக்கு அப்படி. ஆனா பயப்படுறான். இதான் யம தர்சனம்னு சொல்றது. இந்த யமனை பார்த்தாச்சுன்னா இனிமேல சரீரத்துல பிராணம் நிக்காதுங்கிற அபிப்பிராயம். அப்படி ஒவ்வொருக்கும் மரண சந்தர்ப்பத்துல யம தர்சனம் ஆகுமா, அப்ப என்ன வந்து விரட்டுவா, ரொம்ப பயப்படுவேன், அப்ப வந்து நீங்க விருங்கோ அப்படிங்கிற கிருதாந்தத்ய தூதே கோபாத்து சிந்தி பிந்தி இதி மாம் தர்ஜயத்சு மயூரம் சமாருக்கிய மாபைரிஜித்வம் புரஸ்தரிபாடே மமாயாஹி ஜிக்ரம் கிருதாந்தஸ்ய தூதேடு. யம தர்மராஜனுடைய தூதைகள் எதற்கு ஆயம தர்மராஜா வரா, யாரு புண்ணியம் அதிகமா பண்ணிருக்காளோ பாபம் குறைச்சலா பண்ணிருக்காளோ அவளுக்கு முதல்ல அந்த பாபத்தினுடைய பலத்தை முடிச்சு விட்டு அப்புறம் சாஸ்வதமான அவளுக்கு சொர்க்க லோகத்துக்கு அனுப்பணும் வர. யம தர்மராஜா வர்றது கெடுதல்னு நினைக்கப்படாது. நம்ம யம தர்மராஜா நல்ல வரவன், ஆனா அவர் காரியத்தை பண்ற, அவர் காரியம் அப்படி இருக்கு, நம்ம என்ன பண்றது. கட்டோபர் இடத்துல நட்டிகேதசுக்கு வேதாந்தத்தை சொல்லி அவருக்கு மோட்சத்தையே கொடுத்ததான மகாத்மா அவர். ஒரு கணமும் தர்ம மார்க்கத்தை விட்டு இந்த பக்கம் அந்த பக்கம் ஆசையாம இருக்கிறவர் அப்படிப்பட்டதான அந்த யம தர்மராஜா. அவர் என்ன பண்றாரு, அவளுடைய தூதால அனுப்புறா. எதுக்காக, இந்த சரீரத்தில பிராணனை வாங்கிட்டு வரத்துக்காக. அவருக்குத்தான் அதிகாரம் உண்டு. அதனால அவர் கிருதந்தஸ்ய தூதேஷு. ஆனா அவ எப்படி இருக்க, சண்டேஷு கோபே, மகா கோபமா இருக்க. ஒரு மனுஷனை எப்பொழுதுமே அவளுடைய பிராணனை வாங்கிட்டு போய் இங்க எழுத்தணும்னு அவளை கோபம் வந்து. சில காரியங்கள் நன்னாத்தான் இருக்கும், சிலது கஷ்டமா தான் இருக்கு. கடையிலயும் பாருங்க, ஸ்வீட் கடையில வேலை பண்றவன் அவனுக்கு சந்தோஷம், எப்போதும் ஸ்வீட்டை தொட்டுண்டே இருக்கான். நாடார் கடையில வேலை பண்றதுக்கு மிளகாத கட்டி கட்டி கொடுக்கணும்னு தெரியாம மூக்கல வச்சுட்டா கிரெட்னா இருக்கணும். அதே மாதிரி இந்த செயல் நல்லா இல்ல, எல்லாரையும் பயமுறுத்துட்டு அவ அழுது, எப்ப பார்த்தாலும் அழுகிருந்தா சிரமதான இருக்கு. அதான் அவளுக்கும் கோபம் வந்திருக்கான். கிருதாந்தூத்தே சண்டேன்னு கோபாத்து தஹ சிந்தி பீந்தி ஏ அடி குத்து அப்படிங்கிறானா, மாம் தர்ஜயத்சு, இந்த பாபம் பண்ணி நீரே, அந்த பாபம் பண்ணி நேரே அப்படின்னு என்ன பயமுறுத்துற காலத்துல என்ன பண்ணணும்னா, நான் ஒண்ணு கேளுங்கள, நீங்க என்ன பண்ணணும், எங்க எதிர்க்க வந்து நிக்கணும். எப்படின்னு மயூரம் சமாருக்கிய மாபைரிஜித்வம், மயில் மேல ஏறில் வாகனா வரணும். மயிலுக்கு பத்தி நான் சொன்னேன், என்னது உங்க எல்லாம் மறந்து விடுவேன்னா, இவர் யாரு அவர் யாரு அது என்ன இது என்ன காசு எங்க வரணும் எங்க போச்சு எல்லாம் மறந்து போயாச்சு. ஆனா ஒண்ணு மட்டும் மறக்காம காப்பாத்துங்க, இது ஓங்கார். மயூரம் சமாருக்கிய ஓங்காரம் என்ன விட்ட மறக்கப்படாது, அந்த மந்திரமானது என்ன விட்ட மறக்கப்படாது, ஓம் ஓம்ங்கிறது மறக்கப்படாது. அத மறக்காம இருந்தா போறோம். மயூரம் சமாரு மாபைரிஜித்வம், பயப்பட வேண்டாம், நீ பயப்படாதே, யாம் இருக்க பயமேன் அப்படிங்கிற. அதே விதமா நீங்க இருந்தா வரும், என்ன பயம் போகணும் மனுஷனுக்கு ரொம்ப கொடுமையானது என்ன பயம், என்ன ஆகுமோ என்னமோ, ஒன்னும் ஆக போறதில்ல, உங்களால ஒன்னும் ஹெல்ப்பும் பண்ண முடியாது. 100 வயசு கொடுத்திருக்கார் உங்களை காப்பாத்தி கொள்வதற்காக, 100 வயசும் ஏமாந்தம், அந்த சமயத்துல பயப்பட்ட ஏதாவது பிரயோஜனம் உண்டா? அது நமக்கு தெரியாதுன்னு வேற சொல்லப்பட மறைகள் உங்களுக்கு சொல்றது. அப்ப இது பண்ணு அது பண்ணு, குருநாதர் ஆட ஒரு மந்திரத்தை தெரிஞ்சுக்கோ, உபதேசம் பண்ணுது, உபாசனம் பண்ணு, வேதாந்தத்தை கீழ் காதால எத்தனை ஸ்ருதிகள் சொல்றது, எத்தனை ஸ்லோகங்கள் சொல்றது, அத்தனையும் விட்டோம். கடைசியில பயப்படுறதுன்னா என்ன பிரயோஜனம்? மா பைரிஜித்வம். அப்ப நீங்க நில்லுங்க போறோம், அந்த ஓங்கார வடிவமாக நீங்க நின்னா போறோம். மா பைரிஜித்வம் புரசக்தி பானே, எனக்கு முன்னால வந்து நில்லுங்க. மம ஆயா சீக்கிரம், சீக்கிரமா வந்து காப்பாத்துங்க. எப்படி சொல்ற? எங்களுக்கு மரண சந்தர்ப்பத்தில் நான் துன்பத்தோடு இருக்கிற காலத்துல என்ன அனுகிரகம் பண்ணணும் அப்படிங்கிற அபிப்பிராயத்துல கேட்டிருக்க. இப்படி கேட்டுட்டு அடுத்ததாக ஸ்லோகங்கள்ல இதோட வேறாக பிரணம்ய அசகிருத் பாதயோஸ்தே பரித்வகத்ய பிரபோ பிரார்த்தையே அநேகவாரம் ந பக்தும் சமோகம் ததானீம் கிருபாப்தே ந காரியந்த காலே மனாகப்ய பாட்சா அப்படின்னு என்ன கையை விடப்படாது அப்படின்னு பிரார்த்திக்கிற இந்த பிரார்த்தனையை மேல் பாகத்தை நாளைக்கு பார்ப்போம்.